ஆகஸ்ட் மாதம் 18 வியாழக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வசனங்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருள்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்கப்பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள், எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் மங்களாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இது நம் ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அருமையானவர்களே, வணக்கம். இன்றைய நற்செய்தியில் இறையாட்சியை அரச குடும்பத்தில் நடக்கும் ஒரு திருமண விருந்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் இயேசு. திருமண விருந்து மகிழ்ச்சியின் விருந்து. இதில் பங்கு பெறுவோர் திருமண தம்பதியரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்கப்படுகின்றனர். அதிலும் அரச குடும்பத்து திருமணம் என்றால் முக்கியமானவர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத மக்கள் இந்த இறையாட்சி விருந்திலே கலந்து கொள்ள முதலில் அழைக்கப்பட்டார்கள். கடவுளின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வாய்ப்பு பெற்றார்கள். ஆனால் அவர்களோ கடவுளின் அழைப்பை புறக்கணிக்கின்றார்கள். பல சாக்கு போக்குகளை கூறி விருந்தில் பங்கு கொள்ள மறுக்கின்றார்கள். இதனால் பிற இனத்தவர் அழைக்கப்படுகின்றார்கள். இறையாட்சி விருந்திலே கலந்து கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. இறையாட்சியில் நுழைவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு என்பதை காட்டுவதாக இந்த உவமை உள்ளது. இறையாட்சியில் நுழைவதற்கான அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு பல சூழ்நிலைகளில் பல வடிவங்களில் வரலாம். கடவுள் எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தனி மனிதனின் பொறுப்பு. சுயநல சிந்தனைகளால் அழைப்பை தட்டி கழிப்பவர்கள் மீட்பை பெற அருகதையற்றவர்களாகிறார்கள். இறையாட்சியில் நுழைவதற்கு தயாரிப்பு மிகவும் அவசியம். இயேசு தனது பணிவாழ்வை தொடங்கிய போது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என அழைப்பு விடுத்தார். இறையாட்சியின் இனிமையை சுவைப்பதற்கு மனமாற்றம் அவசியம். மனமாற்றம் பெறாதவர் இறையாட்சியின் இனிமையை சுவைப்பதற்கு தகுதியில்லாதவராகின்றார். திருமண விருந்து உவமையில் திருமண ஆடையில்லாமல் விருந்திலே பங்கு கொள்ளச் சென்றவன் வெளியே தள்ளப்படுகின்றான். அதைப்போல தகுந்த தயாரிப்பு இல்லாமல் இறையாட்சியில் நுழைய நினைப்பவர் ஏமாந்து போவார். அன்பானவர்களே, திருமுழுக்கின் வழியாக இறையாட்சி விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இறையாட்சி விருந்தின் இனிமையை சுவைக்க தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது நமது தீய நெறிகளால் விருந்திலே பங்கு பெற மறுப்பவர்களாக இருக்கிறோமா என சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மலைப்பொழிவு பேருரையில் இயேசு மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது மட்டும் இறையாட்சியில் நுழைவதற்கான நுழைவுச் சீட்டு என கருத முடியாது. இயேசுவில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் காட்டுகின்ற உயர் நெறிகளிலே வாழ வேண்டும். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு ஒரு சமத்துவ சகோதரத்துவ சமூகம் படைப்பதற்காக உழைக்க வேண்டும். அன்பான ஆண்டவரே, திருமுழுக்கின் வழியாக நாங்கள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக மாறும் பேற்றினை தந்து இறையாட்சியில் நுழைவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றீர். இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி நீர் கற்பித்த உயர்நெறிகளை பின்பற்றி வாழ்வதன் வழியாக இறையாட்சியை உரிமையாக்கி கொள்ள வரம் தாரும்.